நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
உணவுதான் மருந்து. நோய் வந்தால் மருந்தாக உணவை சாப்பிடுவது, அல்லது உணவை உணவாக எடுக்கும்போது நோய் வராது. அந்த கான்செப்டில் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வோட நீங்கள் சொல்கிறது, அல்லது உங்கள் மாதிரியாக உணவை பற்றி சொல்கின்றவர்களோடு செய்யமெடுக்கும் போது சிலர் சொல்கிறது எப்படின்னா, அதுவே எங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வருது. நாங்கள் சாப்பிட்றது எதுவுமே சரியில்லையோ, இப்படி போனான்னா நிறைய நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குவதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது வந்து ஒரு யுக்தியாக அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா?
நிச்சயமாக அது கிடையாது. ரொம்ப அடிப்படையில் இன்றைக்கு இந்த உணவு சார்ந்த பேச்சு, உணவு சார்ந்த விழிப்புணர்வு வந்ததுக்கு காரணமே வந்து ஒரு அடிப்படை விழிப்புணர்வுக்காகத்தான். சி, ஒரு காலத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி உணவு குறித்த பேச்சு எந்த தளத்தில், அது ஒரு ஊடகமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தொலைக்காட்சி ஊடகமோ இல்லை வந்து எழுத்து ஊடகமோ இல்லை ஒரு பொது மக்கள் மத்தியில் ஒரு 4 பேர் சேர்ந்து பேசும் பொழுதோ, உணவு குறித்த பேச்சு என்றால் அதில் வந்து செய்முறைகள் பற்றிய பேச்சு இருக்கும், ரெசிபி பற்றி பேசுவார்கள். பெருவாரியாக செய்முறைகள் குறித்த பேச்சு இருக்கும், இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு புதிய புதிய செய்முறைகளுக்குத்தான் ஒரு பேச்சு இருக்கும். ஆனால் இன்றைக்கு 10-15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, எந்த தளத்தில் பேசினாலும் அது சுகருக்கு நல்லதா, இரத்த கொதிப்புக்கு நல்லதா, குண்டா இருந்தால் மெலிய வைக்குமா, இப்படியான ஒரு தளத்திலான பேச்சு எல்லா இடத்திலும் நடப்பதை காட்டலாம். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, பெருவாரியாக நலவாழ்வு குறித்த சிக்கல்கள் கூடிக்கொண்டே இருக்கு. இவ்வளோ வளர்கிறோம், தொழில்நுட்பம் இவ்வளோ வளருது, பார்த்து பார்த்து சாப்பிடுகிறோம், நல்ல கலோரி உணவுகளை எடுக்கிறோம், நிறைய சுத்தமான உணவுகளை எடுக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நலவாழ்வு வந்து குறைகிறதே அப்படிங்கிற ஒரு அச்சம். நம்மெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பள்ளிக்கு படிக்க போகும்போது 11 மணிக்கு மணி அடித்து தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஓடி போய் தண்ணி குடிப்போம். ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி இருக்கும், அந்த தொட்டியில் வரிசையில் நின்று முந்தி அடித்து கொண்டு அந்த தண்ணீரை குடிக்கும்போது கையில் ஏந்தி தண்ணீரை குடிக்கும்போது சட்டை டவுசர் நனைஞ்ச அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் குடிச்சிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நாமெல்லாம் போய் அந்த மேலே தொட்டியை சுத்தம் செய்வோம். மாணவர்கள் தான் அந்த தொட்டியில் தண்ணீர் குடித்தப்ப நமக்கு, நம்ம கூட படித்தவங்களுக்கு பெருசாக யாருக்கும் சளி பிடிக்கல. ஆனால் இன்றைக்கு ரொம்ப ஒரு மிக சுத்தமான தண்ணீரை புட்டியில் அடைத்து அதை நீ மற்றவரோடு சேர்ந்து குடிக்காத தண்ணீரை இப்படி நிறைய சொல்கிறோம். ஆனால் நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை குழந்தைகள் சளியில் ஃப்ளூவில் வரக்கூடிய வாய்ப்பு கூடுது. இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் உணவு குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கூடுது. அப்பொழுது எங்களை போன்றவர்கள், நாங்கள் நம்பக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய அடி ஆதாரமே உணவே மருந்து என்கிற விஷயம்தான். எந்த ஒரு விஷயமும் நீங்கள், வள்ளுவர் வந்து எல்லா அதிகாரங்கள்லேயும் ஒரு ஒரு தலைப்பில் பாட்டு எழுதுகிறாரு. 133 அதிகாரங்களில் ஒழுக்கம் என்றால் ஒழுக்கத்தை பற்றி 10 பாடல் இருக்கிறது. மருந்து என்றால் அவர் வாழ்ந்த ஒரு 3ஆம் நூற்றாண்டில் அன்றைக்கு இருக்கிற மருத்துவத்தின் நுணுக்கங்களை மிக அழகாக அவர் எழுதியிருக்க முடியும். ஆனால் மருந்து என்கிற அதிகாரத்தின் கீழே 10 பாடலில் 7 பாடல் உணவு பற்றி தான் இருக்குது. அன்றைக்கு அவர் அதை பயமுறுத்துவதற்காக அவர் சொல்லியிருக்கார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது புரிதல். ஏன்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ அவர் வந்து மிக அந்த காலத்தில் அவரோ அவர்கால சமகாலத்தில் வாழ்ந்த அவரை போன்ற அறிவாளிகளோ சிந்தித்த விஷயம் உணவு மிக முக்கியம் என்பது தான். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த சித்த மருத்துவமோ இந்த மாதிரியான பாரம்பரிய மருத்துவங்கள் உணவை மிக முக்கியமாக, உணவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை மிக உன்னிப்பாக கவனிக்கிறது. குறிப்பாக அடிசல் கும்மாயம் என்று சங்க இலக்கியத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி கும்மாயம் அடிசல் என்றால் யாருக்கும் என்னன்னே தெரியாது, மறந்துட்டோம். அதனுடைய வேறு வேறு வடிவங்கள் தான் வந்திருக்கு. கும்மாயம் பருப்பு சோறாயிருச்சு, அடிசல் சாம்பாராக மாறிடுச்சு. உளுந்து தலைப்பெய்தின்னு ஒரு வேக வைத்த ஒரு உளுந்து பருப்பில் செய்த வடை சாப்பிட்டோம், அது இன்றைக்கி வேறு மாதிரி வடையாக மாறிடுச்சு. இந்த மாற்றங்கள் எல்லாம் 2000 வருஷத்தில் ஒரு 300-350 உணவுகள் இன்றைக்கி நமக்கு மாறியிருக்கு. ஆனால் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் புதிதாக 4000-க்கும் மேற்பட்ட உணவு கூறுகள் நம் உணவில் சேர்ந்துருச்சு. 25 வருஷத்தில் இவ்வளவு உணவு கூறுகள் வரும்போது இந்த மாதிரியான புதிய நோய் கூறுகள் வருவ தலையெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக உலகெங்குமே பயப்படுகிறார். அதுவும் குறிப்பாக இந்த நான் கம்யூனிகபிள்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் மிக அதிக அளவில் அதிகரித்ததற்கான காரணம் புதிய ஒரு டிசைன்டு உணவுகள், அதிக தொழில்நுட்பத்தில் படைக்கப்பட்ட உணவுகள், இல்லைன்னா நிறைய தொழில்நுட்பத்தை மண்ணில் பாய்ச்சி புது ரசாயனங்களையும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த உடலுக்கும் பரிச்சயம் இல்லாத பல ரசாயனங்களை ஒரு வேக வேகமாக விளைச்சல் வணிகம் என்கிற ஒரு காரணத்திற்காக புகுத்தியதனுடைய விளைவு இவ்வளவு நோய்களை உருவாக்குகிறதோ அப்படிங்கிற முதல் கட்ட அச்சம் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் களைக்கொல்லி அப்படிங்கிறது வந்து விவசாயத்தில் படுவேகமாக உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து களையை நீக்கினா தானே நல்ல பயிர் வரும், அப்போ களையை கொள்றதுல தப்பு இல்லையே அப்படிங்கிற புரிதல் தான் இருந்துச்சு. அப்பொழுதே நிறைய இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் நம்மாழ்வார் ஐயா மாதிரி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, களையை பிடுங்க தான் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய களை கொல்லியாக நச்சு ரசாயனங்களை எங்களுடைய மரபில் சொல்லலை, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அப்போது வந்து அதில் நல்ல கோலோச்சிய அறிஞர்கள் எல்லாருமே வந்து இல்லை இல்லை, இவர்கள் சொல்வது தவறான அறிவியல், புரியாமல் பேசுகிறார்கள், இந்த களைக்கொல்லி எந்த விதத்திலும் தீங்கு வராது என்று அன்றைக்கு வாதிட்டார்கள். ஆனால் கடந்த ஆண்டு என்ன நடந்தது? உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இந்த புற்றுநோய்களுக்கான காரணிகளின் பட்டியலில் இரண்டாவது பிரிவில், மூன்று பிரிவுகள் இருக்கிறது, இரண்டாவது பிரிவில் ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜனாக இந்த கிளைஃபோசேட் என்கிற களைக்கொல்லியை அவர்கள் அறிவித்து விட்டார்கள். உடனடியாக அறிவித்த உடனே ஐரோப்பிய யூனியனுடைய 13 நாடுகளும் அதை தடை செய்துவிட்டன. அப்போ இவ்வளவு காலம், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்தியா மாதிரியான நாடுகளில் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படியானால் இந்த உணவில், இந்த மண்ணில், கூறுகளில் சேரக்கூடிய இந்த புதிய புதிய ரசாயனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. நவீன அறிவியல் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் விளக்கும் பொழுது வளர்ந்த உயர்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அது பெரிய ஆபத்தை உருவாக்காது. ஆனால் ஒரு நவீன அறிவியல் ஒரு விஷயத்தை புகுத்தி விட்டு மீண்டும் அதை எடுக்கும்போது வளர்ந்து கொண்டிருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு அது பெரிய ஆபத்தை உண்டாக்கும். இது காலகாலமாக உள்ள விஷயம்.
சரி, இப்போ அந்த நவீன அறிவியல் நிமித்தம் தானே வந்து மனிதனின் ஆயுள் காலம் இப்ப கூடியிருக்கு. இப்ப முன்னாடி
அதை ஒற்றுக்கொள்கிறோம்.
ஆமா,
அன்றைக்கு வந்து சராசரி ஆயுட்காலம் வெறும் 37 தான் இருந்துச்சு, இன்னைக்கு 67 ஆயிருக்கு. இப்ப இந்தியாவில் எங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, நிச்சயமாக அதாவது ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது என்னன்னா, நவீன அறிவியலையும் நவீன தொழில்நுட்பத்துக்கும் எப்பொழுதுமே நாம் எதிரி அல்ல. அறிவியலும் தொழில்நுட்பமும் தான் நம் இருவரையும் இந்த இடத்துல உட்கார வச்சு இப்படி பேச வைத்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தொழில்நுட்பமும் அறிவியலையும் பிரச்சனை இல்லை. அந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வணிகமயமாக்கும் போது அதில் அறமற்ற சிந்தனைகள் வரும்போது தான் ஆபத்து நிகழ்கிறது. அன்றைக்கு 67 ஆன 37 நம் சராசரி ஆயுட்காலம் 67 ஆச்சு. இன்னும் 15 வருஷத்தில் நாம் ஃபின்லாந்தில் இருப்பது போல், ஜப்பானில் இருப்பது போல் இந்தியர்கள் 100 வயது வரைக்கும் இந்தியாவில் இருக்க முடியுமா என்று கேட்டாலே அதுக்கான கேள்விக்கு பதில் என்னவென்றால் வாய்ப்பு குறைவு என்கிறார்கள். காரணம் என்னன்னா, 25-45 வயதில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினருக்கு ஆசிய மரபில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸினுடைய அந்த தொற்றா வாழ்வியல் நோயில் பிடியில் இருக்காங்க. ஒரு காலத்தில் புற்றுநோய் என்பது வயோதிகருக்கு மட்டும் வர நோயாக இருந்துச்சு. சர்க்கரை நோய் முதுமையில் பணக்காரர்களுக்கு மட்டும் வரக்கூடிய நோயாக இருந்துச்சு. இரத்த கொதிப்பு காலமெல்லாம் கடும் மன உளைச்சலில் வேலை செய்யக்கூடிய நபரின் முதுமையில் எட்டி பார்க்கக்கூடிய நோயாக இருந்துச்சு. இன்றைக்கி இத்தனையும் 30 வயசில் இந்தியர்களில் இருக்குது. அப்போ அது அதுக்கான காரணத்தை ஆராயும் போது தான் இந்த உணவு மீண்டும் மீண்டும் புதிய உணவுகளும் புதிய தொழில்நுட்பத்தில் படைக்கப்படக்கூடிய உணவுகள் மீதும் பயம் வருகிறது. நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறேன் என்றால், இது வந்து இதை உத்தியாக்குவது வணிகம் செய்யக்கூடிய மக்கள் தானே ஒழிய அறிவியல் இல்லை. நவீன அறிவியலையும் அன்றைக்கு ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச போதும் சரி, ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்த போதும் சரி, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடித்தது நமக்கு ஏதோ எத்தனையோ விதத்தில் நமக்கு நம்மை வளர்த்திருக்கிறது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு போலியோவுக்கான வேக்சினை கண்டுபிடிச்ச சால்க் முத முதல்ல அந்த சால்க்கு தன் அந்த மருந்தை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து பார்த்தார். அப்போ அந்த குழந்தைகள் சரியாக இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் அவரை மற்றவங்களுக்கு பரிந்துரைக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போலியோவுக்கு மருந்து கொடுத்த சால்க்கும் சித்தர்களில் இருக்கக்கூடிய தேரனும் அகத்தியனும் ஒரே தளத்தில் உள்ளவங்க. அவங்களுக்கெல்லாம் அறம் சார்ந்த சிந்தனை இருந்துச்சு, நம் மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய கண்டுபிடிப்பும் என்னுடைய அறிவியலும் என்னுடைய அனுபவங்களை நான் பார்த்த விஷயங்களும் சரியாக. பட் இவங்களிடமிருந்து அடுத்த தளத்திற்கு போகும்போது அது வந்து ஒரு வணிகப்படுத்தும் போது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அதுதான் இதை வந்து இது வெறுமனே பயமுறுத்தி மீண்டும் மீண்டும் வந்து இந்த பயத்தின் மீது உத்தியில் இயற்கைக்கான வணிகம் வருகிறது என்பது வந்து வணிகர்கள் செய்யக்கூடிய உத்தி. அதனால் நிச்சயமாக உணவு மீது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரபல சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள். இப்ப அலோபதி மெடிசன், அலோபதி மருந்துகளில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை சாப்பிட்டானா இன்னொரு வகையான ஒரு பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு எல்லாரும் தெரியும். அது அது உண்மைதான். ஆனால் அதே வேளையில் வந்து இயற்கை மருத்துவம் அல்லது வந்து என்ன சொல்கிறது மண் சார்ந்த மருத்துவம் அல்லது பாரம்பரிய மருத்துவம் இதுகளில் வந்து சைட் எஃபெக்ட்ஸு பக்க விளைவுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மைதானா?
அதை மித் என்று மட்டும் சொல்ல முடியாது, அதை தாண்டி அதில் உண்மையும் இருக்கிறது. ஒரு வகையில் என்னென்னா, நவீன அறிவியல் மருந்துகள் அதனுடைய வெற்றியும் அதனுடைய மிகப்பெரிய பயனும் அதுதான், அதனுடைய வீழ்ச்சியும் அதுதான். ஒரு மருத்துவத்தினுடைய ஒரு நோய்க்கான ஒரு கூரை கண்டறிந்து அந்த கூருக்கான ஒரு தனி ரசாயனத்தை கொடுப்பது நவீன மருத்துவம். சித்த மருத்துவம் ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவத்தை முழுமையான விஷயத்தை கொடுக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே ஒரு ஆஸ்துமா வருகிறது என்றால் அவர்கள் வந்து உங்கள் உடல் எடை உங்கள் உயரம் உங்களுடைய இதை பொறுத்து ஒரு சால்புட்டமால் என்கிற ஒரு ரசாயனத்தை ஒரு 4 மில்லிகிராம் கொடுங்க அப்படின்னு பரிந்துரைப்பாங்க. நாங்கள் வந்து அதே ஆஸ்துமா நோயாளி 2 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் சால்புட்டமால் கொடுக்கறதில்ல, நாங்கள் இவருக்கு ஆடாதொடை கொடுங்க, இவருக்கு கபம் கூடியிருக்கிறது, வாத கபம் இருப்பதால் ஆடாதொடை. அடுத்த நபர் வந்து இருப்பார், அவருக்கு வாத கபம் இருக்கு, அவருக்கு வந்து சீந்தில் கொடுங்க அப்படின்னு தனி நபர் பார்த்து அவருடைய வாழ்வியல் அவருடைய உடல் வாகை பார்த்து அதுக்கான மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கிற மருந்து தனி மூலக்கூறு அல்ல, அது ஒரு உணவு மாதிரி. இப்போ ஆடாதொடை என்கிற ஒரு தாவரத்தை எடுத்திங்கன்னா அதில் 500-600 கெமிக்கல்ஸை சேர்ந்த ஒரு முழுமையான இலை. அது அதில் வந்து ஒன்று அந்த அந்த இலையினுடைய 500 ரசாயனங்கள் இருக்கிறது என்றால் அவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாற்றும், அதுக்கு பேர் சினர்ஜி அப்படிம்பாங்க. இந்த சினர்ஜிட்டிக் எஃபெக்ட் இருக்கும்போது பக்க விளைவுகள் கம்மியாக இருக்கும். நான் பக்க விளைவுகளே இல்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சித்த மருந்துகளில் சரியான அளவில் நோயளவு நோயாளி அளவு என்று சொல்வோம், நோயினுடைய அளவு எவ்வளோ இருக்குது, அந்த அதனுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நோயாளி அளவு, அவர் என்ன மனநிலையில் இருக்கார், என்ன வாழ்வியலில் இருக்கார், என்ன உணவு எடுத்துக்கொள்கிறார், இந்த ரெண்டையும் பொறுத்து நாம் ஒரு மருந்தை தேர்ந்தெடுக்கும் போது அது பக்க விளைவை கொடுக்காது. அப்படி இல்லாமல் என்ன பிழை நடந்தாலும், இப்போ ஒன்றும் இல்லை, இஞ்சி மிக சாதாரண நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, எல்லாரும் இஞ்சிச்சாறு காலையில் குடிச்சிட முடியுமா? ஒரு வயிற்றுப்புண் இருக்கிறவரால் இஞ்சிச்சாறு எடுக்க முடியாது. ஆனால் அது வயிற்றுப்புண் இருக்கிறதா, அந்த வயிற்றுப்புண்ணனுடைய நிலை எப்படி இருக்கிறது, அது வந்து எரிச்சலை கொடுக்கிறதா இல்லை வாயுவை கொடுக்கிறதா அஜீரணத்தை கொடுக்கிறதா என்று பார்த்து அவருக்கு இஞ்சி கொடுக்க வேண்டுமா சீரகம் கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கணும். அப்படி நம்ம வந்து இந்த மருந்துகளை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது பக்க விளைவு வராது. அதுக்கப்புறம் இந்த மருந்துகளையும் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய எத்தனை நாட்கள் இருக்கிறது, 45 நாள் சாப்பிடணுமா, உணவுக்கு முந்தியா உணவுக்கு பிந்தியா, சில உணவுப் பொருட்களை பத்தியமாக ஒதுக்க வேண்டுமா, இந்த விஷயங்களை மருத்துவர் அந்த நோயாளியை பரிசோதித்து நாடி எப்படி இருக்குது உடல்வாக இருக்குன்னு பார்த்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த பக்க விளைவுகள் பெரிதாக வருவதில்லை. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நவீன அறிவியல் நவீன தாவரவியலாளர்கள் நிறைய விஷயங்களை கண்டறிந்து கொடுக்குறாங்க, நாங்கள் அவற்றையும் ஒரு உள்வாங்கிக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதாரணமாக இரத்தம் உறைதல் இருக்கும்போது நீங்கள் விட்டமின் கே உள்ள கீரைகள் கொடுக்காதீங்க. சிறுநீரக நோயாளிகள் இருக்கிறாங்க, அப்போ கீரைகள் ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் சிறுநீரக நோயாளி இருக்கிறவங்களுக்கு கீரைகள் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு ஒரு மருந்துகளாக புதிய நவீன அறிவியல் விஷயங்கள்லையும் சில விஷயங்களை கண்டறிஞ்சு சொல்கிறாங்க. அந்த தகவல்கள் தரவுகளை உள்வாங்கி நாங்களும் இப்பொழுது இந்த மருந்துக்கு என்ன இண்டிகேஷன் என்ன கான்ட்ராஇண்டிகேஷன், அவர்கள் மகப்பேறு காலம், இப்போ மகப்பேறு காலத்தில் அவர்கள் சாப்பிடலாமா, முன்பெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நாங்கள் சித்த மருத்துவத்தை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்துகிறோம், மகப்பேறு காலத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அதை பொறுத்து மருந்துகளில் இப்பொழுது ஷெடியூல்ஸ் வந்துருச்சு, இதை தான் நீங்கள் இந்த ஷெடியூலில் உள்ளதை தான் பயன்படுத்தணும், இந்த ஷெடியூலில் உள்ளதுக்கு முழுமையாக எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் வராமல் பயன்படுத்தக்கூடாது என்று நேஷனல் ஃபார்மகோப்பியா கமிட்டிஸ் ஃபார் சித்தா ஆயுர்வேதா எல்லாமே அறிவுறுத்தி அந்த கமிஷன்கள் வெளியிட்டு விட்டது. நவீனத்தை நோக்கியும் நாங்கள் நகர்கிறோம், மரபு சார்ந்த விஷயங்களில் பல்வேறு மரபை அப்படியே கையாளும் போது அதில் பயனும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.
மிக்க நன்றி மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்களே. ஈழத்தமிழர் கழகத்தின் சார்பில் ஆஸ்திரேலியா வந்திருக்கும் நீங்கள் இந்த குறுகிய நேரத்திலும் எமக்காக சற்று நேரம் ஒதுக்கி ரயில் பயணம் செய்து எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூடம் வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கியுள்ளீர்கள். மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றி ஐயா.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.